சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 10, 2024. தலைப்பு: ஆடம் மற்றும் வீழ்ந்த மனிதன். கோல்டன் உரை. கொரிந்தியர்: இந்த சாவு சாவாமையை அணிய வேண்டும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா, கொரிந்தியர். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரரென்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஆதியாகமம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். மத்தேயு. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். யோவான் அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமுமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமுமல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். யோவான் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ரோமர். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கொரிந்தியர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ரோமர். அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அறிவியலில் மனிதன் ஆவியின் சந்ததி. அழகான, நல்ல மற்றும் தூய்மையானவை அவரது வம்சாவளியைச் சேர்ந்தவை. அவரது தோற்றம் மனிதர்களைப் போல முரட்டு உள்ளுணர்வில் இல்லை. அல்லது அவர் அறிவாற்றலை அடைவதற்கு முன் பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதில்லை. ஆன்மா என்பது அவனுடைய ஆதி மற்றும் இறுதி ஆதாரம். கடவுள் அவரது தந்தை மற்றும் வாழ்க்கை அவரது இருப்பின் சட்டம். சரியான பகுத்தறிவுக்கு சிந்தனைக்கு முன் ஒரு உண்மை மட்டுமே இருக்க வேண்டும், அதாவது ஆன்மீக இருப்பு. உண்மையில் வேறு எந்த இருப்பும் இல்லை, ஏனென்றால் வாழ்க்கையை அதன் ஒற்றுமை, இறப்பு ஆகியவற்றுடன் இணைக்க முடியாது. இருப்பது புனிதம், நல்லிணக்கம், அழியாமை. இதை பற்றிய அறிவு சிறிய அளவிலும் கூட மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும், தூய்மை மற்றும் பண்புகளை உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த முக்கியமான சிந்தனையை வலியுறுத்த கடவுள் மனிதனை தனது சொந்த சாயலில் தெய்வீக ஆவியை பிரதிபலிப்பதற்காக படைத்தார் என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. மனதின் உயிரை கொடுக்கும் குணம் ஆவி விஷயம் இல்லை. சிறந்த மனிதன் படைப்பு புத்திசாலித்தனம் மற்றும் உண்மைக்கு ஒத்திருக்கிறது. சிறந்த பெண் வாழ்க்கை மற்றும் காதலுக்கு ஒத்திருக்கிறது. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். தெய்வீக அன்பு அதன் சொந்த கருத்துக்களை ஆசீர்வதிக்கிறது, மேலும் அவற்றை பெருக்கச் செய்கிறது, அவருடைய சக்தியை வெளிப்படுத்துகிறது. மண் உழுவதற்கு மனிதன் படைக்கப்படவில்லை. அவருடைய பிறப்புரிமை ஆதிக்கம், கீழ்ப்படிதல் அல்ல. அவர் பூமி மற்றும் சொர்க்கத்தின் மீதான நம்பிக்கையின் எஜமானர். தன்னை உருவாக்கியவருக்கு மட்டுமே கீழ்ப்படுகிறார். இதுதான் அறிவியல். ஆதியாகமம் 2:6. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. தெய்வீக படைப்பின் அறிவியலும் உண்மையும் ஏற்கனவே கருதப்பட்ட வசனங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இப்போது அதற்கு நேர்மாறான பிழை படைப்பின் பொருள் பார்வையை முன்வைக்க வேண்டும். ஆதியாகமத்தின் 2வது அத்தியாயத்தில் கடவுள் மற்றும் பிரபஞ்சம் பற்றிய இந்த பொருள் பார்வையின் அறிக்கை உள்ளது. இது முன்னர் பதிவு செய்யப்பட்ட விஞ்ஞான உண்மைக்கு நேர் எதிரானது. பிழை அல்லது பொருளின் வரலாறு உண்மையாக இருந்தால் ஆவியின் சர்வ வல்லமையை ஒதுக்கி வைக்கும். ஆனால் அது உண்மைக்கு முரணான தவறான வரலாறு. முதல் பதிவின் அறிவியல் 2வது பதிவின் பொய்யை நிரூபிக்கிறது. ஒன்று உண்மை என்றால் மற்றொன்று பொய், ஏனெனில் அவை விரோதமானவை. முதல் பதிவு எல்லா வல்லமையையும் அரசாங்கத்தையும் கடவுளுக்கு ஒதுக்குகிறது. மேலும் கடவுளின் பரிபூரணம் மற்றும் சக்தியிலிருந்து மனிதனை பிரிகிறது. இரண்டாவது பதிவு மனிதனை மாறக்கூடிய மற்றும் மரணமடைபவராக விவரிக்கிறது. தெய்வத்திலிருந்து பிரிந்து அவனது சுற்றுப்பாதையில் சுழல்கிறது. இருப்பு தெய்வீகத்திலிருந்து பிரிந்தது, சாத்தியமற்றது என அறிவியல் விளக்குகிறது. இந்த இரண்டாவது பதிவு பொருளில் உயிர் மற்றும் நுண்ணறிவு என்று அழைக்கப்படும் அதன் வெளிப்புற வடிவங்களில் பிழையின் வரலாற்றை தவறாமல் வழங்குகிறது. இது தெய்வீக ஆவியின் மேலாதிக்கத்திற்கு எதிரான சர்வ மதத்தை பதிவு செய்கிறது. ஆனால் இந்த நிலை தற்காலிகமானது என்றும் இந்த மனிதன் மரணமடைவான் என்றும் அறிவிக்கப்படுகிறது. தூசி தூசிக்கு திரும்புகிறது. இந்த தவறான கோட்பாட்டில் பொருள் ஆவியின் இடத்தை பெறுகிறது. பூமியின் உயிர் கொடுக்கும் கொள்கையாக பொருள் குறிப்பிடப்படுகிறது. மனிதனை உருவாக்குவதற்காக பொருளுக்குள் நுழைவதாக ஆவி குறிப்பிடப்படுகிறது. மனிதனை பற்றிய கடவுளின் ஒளிரும் கண்டனங்கள் அவரது உருவத்தில் காணப்படாத போது ஆவியின் தோற்றம் காரணத்தை நம்ப வைத்து இந்த பொருள் சிருஷ்டியை பொய் என்று அறிவிப்பதில் வெளிப்பாட்டுடன் ஒத்துப்போகிறது. ஆதியாகமத்தின் இரண்டாம் அத்தியாயத்தின் இந்த பிந்தைய பகுதி பிரபஞ்சத்தை உருவாக்குவதில் ஆவியானவர் பொருளுடன் ஒத்துழைப்பதாக சித்தரிக்கிறது. இது சில பிழையின் கருதுகோளை அடிப்படையாக கொண்டது. ஏனெனில் முந்தைய வேதம் கடவுளின் வேலை முடிந்துவிட்டதாக அறிவிக்கிறது. வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு மரணம், தவறு மற்றும் வெறுப்பை உண்டாக்குமா? படைப்பாளி தன் படைப்பை கண்டிப்பாரா? தெய்வீக சட்டத்தின் தவறாத கோட்பாடு மாறுகிறதா அல்லது மனந்திரும்புகிறதா? அப்படி இருக்க முடியாது. முழுமையின் தரநிலை முதலில் கடவுள் மற்றும் மனிதன். கடவுள் தம்முடைய தரத்தை இறக்கிவிட்டாரா, மனிதன் விழுந்துவிட்டானா? பூமி சபிக்கப்பட்டதாக யெகோவா அறிவித்தார். இந்த நிலத்தில் இருந்து அல்லது பொருள் ஆதாம் தோன்றினார். இருப்பினும் கடவுள் மனிதன் பொருட்டு பூமியை ஆசீர்வதித்தார். இதிலிருந்து பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட சிறந்த மனிதர் ஆதாம் அல்ல. சிறந்த மனிதன் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டான். மேலும் கிறிஸ்து இயேசு என்று அறியப்பட்டான். சடத்துவத்தின் ஆன்மீக எதிர்நிலையை பகுத்தறிவதன் மூலம் கிறிஸ்து சத்தியத்தின் வழியாக கூட மனிதன் மனித நம்பிக்கைகள் மூடிய சொர்க்கத்தின் வாயில்களை தெய்வீக அறிவியலின் திறவுகோல் மூலம் மீண்டும் திறப்பான். மேலும் தன்னை வீழ்ச்சியடையாத நேர்மையான, தூய்மையான மற்றும் சுதந்திரமானதாக காண்பான். அவரது வாழ்க்கை அல்லது வானிலையின் நிகழ்தகவுகளுக்கு பஞ்சாங்கங்களை கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை அறிய மூளையியல் படிக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதனே, இதை கற்றுக்கொள். மேலும் மனிதனின் ஆன்மீக நிலையை ஆர்வத்துடன் தேடுங்கள். இது அனைத்து பௌதிக சுயத்திற்கும் வெளியே உள்ளது. மனிதர்களின் பிள்ளைகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகளை பற்றி பேசுகையில் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அதாவது உண்மையும் அன்பும் உண்மையான மனிதனில் ஆட்சி செய்கின்றன. கடவுளின் சாயலில் மனிதன் வீழ்ச்சியடையாத மற்றும் நித்தியமானவன் என்பதை காட்டுகிறது. வெளிப்படுத்தப்பட்ட மதம் மனதின் அறிவியலையும் அதன் அமைப்புகளையும் பழைய ஏற்பாட்டின் முதல் அத்தியாயத்தின்படி கடவுள் மனம் பேசியதும் அது முடிந்ததும் என அறிவிக்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.